My dear brethren, twice each year, this magnificent conference center is filled to capacity with the priesthood of God.
ஆசீர்வாதத்தோடு இந்த மகத்தான மாநாட்டு கூட்டம் நிறைந்து விடுகிறது. சபையின் பொது அதிகாரத்தின் கூட்டத்தை உண்டிருவிக்க செல்கிற ஒரு அற்புதமான ஆவி அங்குண்டு. இந்த ஆவி மாநாட்டு மையத்திலிருந்து புறப்பட்டு தேவ மையத்தர்கள் கூடியிருக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரவேசித்திருக்கிற இன்றிரவு நிச்சயமாக நாம் அந்த ஆவியை உணர்ந்திரும். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அழகிய மாநாட்டு மையம் கட்டுவதற்கு முன்பு ஆலய சதுக்கத்திற்கு வந்த ஒருவர் சால்ட்லேக் சிட்டியில் உள்ள ஆசரிப்பு கூட்டாரத்தில் பொது மாநாட்டு கூட்டம் ஒன்றில் பங்கேற்றார். சகோதரர்கள் செய்திகளை அவர் கேட்டார். ஜெபங்களுக்கு தான் கவனத்தை அவர் செலுத்தினார். ஆசார்பி கூட்டார பாடற்குழுவின் இனிமையான பாடல்களை அவர் கேட்டார். மகத்துவமான ஆசிரிய கூட்டார ஆர்கனின் மதிப்பில் அவர் வியப்படைந்தார். கூட்டம் முடிந்த பின் அவர் சொன்னார், இன்று அந்த சொற்பொழிவுகளை சொன்னவை மெய்யானது என்று நான் அறிந்திருந்தால் என்னிடம் இருப்பது எல்லாவற்றையும் நான் கொடுத்து விடுவேன். சுருக்கத்தில் அவர் சொன்னார், சூஷியத்தை பற்றி ஒரு சாட்சி எனக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சத்தியத்தின் ஒரு சாட்சியை விட எதுவும் நிச்சயமாக இந்த உலகத்தில் அதிக ஆறுதலை சந்தோஷத்தையும் கொடுப்பதில்லை. அளவில் வேறுபடியாக இருந்தாலும் கூட இன்றிரவு இங்கே ஒவ்வொரு மனுஷனும் அல்லது வாலிபனும் ஒரு சாட்சியே என நான் நம்புகிறேன். நீங்கள் விரும்புகிற சாட்சியின் ஆழமும் ஈனமும் உங்களுக்குள் இல்லை என நீங்கள் நினைத்தால் ஒருவேளை அநேகரும் அதுவே உணர்வு இருக்கலாம். அறிவிருக்கிறது அது பலமாகவும் ஆழமாக இருந்தால் அந்த வகையில் காத்துக்கொள்ள முயற்சி செய்ய சத்தியத்தின் ஒரு ஞானம் நம் இருப்பதில் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பகிர்ந்து கொள்ளும் மாறுவதற்கு அவர்களுக்கும் உதவும் முயற்சி செய்ய நாம் விரும்பினால் அத்தகைய ஒரு சாட்சியை பெற முடிகிற பெறப்போகிறவர்கள் இங்கே இப்போது கொஞ்சம் அல்லது சாட்சியை இல்லாத என்னிடவர்களாக இருக்கிறார்கள். சகோதரரே, இன்றிரவு இனவே என்னுடைய செய்தி சில சந்தர்ப்பங்களில் மாற்றாதிருக்க நாம் ஊக்குவிக்கலாம் அங்கத்தினர்களும். ஆனால் தற்போது சூஷியத்திற்கு முற்றிலுமாக தங்களை அர்ப்பணிக்காதவர்களை நான் முதலில் குறிப்பிடுகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பின்லாந்தின் எலிசிங்கில் ஒரு பிரதேச மாநாடு நடந்தது. தாய்மார்களின் குமார்த்திகளும் கூட்டத்தில் ஒரு அற்றலம் மிக்க நினைவு கூற முடிகிற ஊக்கம் அளிக்கிற செய்தி கொடுக்கப்பட்டதை நான் கேட்டேன். அதை கேட்டதிலிருந்து 40 ஆண்டுகள் கடந்து கூட அதை செய்திகள் நான் மறக்கவில்லை. உரையாற்றியவர் கலந்துரையாடிய அநேக சத்தியங்களுக்கு மத்தியில் ஒரு பெண் அழகா இருக்கிறாள் என அவள் கூறப்பட வேண்டும் என்பது அவசியம் என அவள் சொன்னார். அவள் மதிப்பு மிக்க அவள் கூறப்பட வேண்டும். அவள் தகுதி உள்ளவள் என அவள் கூற வேண்டியது அவசியம். சகோதரரே, இந்த வகையில் ஆண்களும் அநேகமாக பெண்களைப் போலத்தான். நாம் திறமை உள்ளவர்களும் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம் என்கிற ஒரு அளவில் இருக்கிறோம் என நாம் கூறப்பட வேண்டியது அவசியம். சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்படுவது அவசியம். செயல்பட தவறிவிட அல்லது நின்று போய் அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிற அந்த அங்கத்தினர்களை எந்த வழியிலாவது அணுக ஜெபத்துடன் நாம் நாட வேண்டும். சில கடமைகளை செய்ய அவர்களை கேட்க முழு ஊக்கத்தோடு திரும்ப அவர்களுக்கு தேவையான ஊக்கம் கொடுக்க வேண்டும். இந்த வகையில் உதவ முடிகிற அந்த தலைவர்களை அதை செய்ய சில சமயங்களில் தயங்குகிறார்கள். ஜனங்கள் மாறுவார்கள் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டியது அவசியம். கெட்ட பழக்கங்களை அவர்கள் விட்டுவிடலாம். மிருதலுக்காக அவர்கள் மனம் திரும்பலாம். தகுதி உள்ளவர்களாக ஆசீர்வத்தை அவர்கள் தரிக்கலாம். 12 அப்போஸ்தலர் குழுமத்தில் ஒரு அங்கத்தினாரின் போது கனடாவின் ஆல்பர்ட்ராவில் ஒரு பிணிய மாநாட்டிற்கு தலைவர் டேவிட் ஓ மேக்கவின் ஒரு ஆலோசனை தலைவர் என் எல்டன் டேனரும் போக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. கூட்டத்தின் போது மூப்பர்களை நியமிக்கப்பட்ட தகுதியுள்ள 4 சகோதரிகளின் பெயர்களை பிணிய தலைவர் வாசித்தார். அந்த பகுதியில் ஒரு சமயம் தலைவர் டேனர் வசித்திருந்ததால் இந்த மனிதர்களை அவருக்கு தெரியும். அவர்கள் முன்பு தலைவர் டானர் அவர்களை அறிந்திருந்தார், நினைவில் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் தாங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார்கள் என்று மூப்பருக்கு முழுவதும் தகுதியுள்ளவராய் இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியாது. முதல் மனிதன் பேரே பின்யான் தலைவர் வாசித்து அவர் எழுந்து நின்று சொன்னார். தலைவர் டானர் மெல்லிய குரலில் என்னிடம் சொன்னார், அவரை பார், அவர் இப்படி ஆவார் என நானும் அப்போதும் நினைக்கவில்லை. பின்ய தலைவர் இரண்டாவது மனிதனை பேரே வாசித்து அவர் எழுந்து நின்றார். தலைவர் டானர் மீண்டும் என்னை சுரண்டி அவருடைய வேப்பை தெரிவித்தார். அப்படி செய்தார். சட்டத்திற்கு 1940 1950 உட்பட்ட காலத்தில் அமெரிக்கா சிறைசாலையில் வார்டன் கிளின்டன் டார்ஃபி அவருடைய சிறைசாலையில் உள்ள மனிதர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதில் பிரசித்தம் பெற்றிருந்தார். ஒரு விமர்சகர் சொன்னார், சிறுத்தைகளை அதன் புள்ளிகளை மாற்றியெடுப்பது உங்களுக்கு தெரியாதா? நான் சிறுத்தைகளை பணியாற்றுவதில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் மனிதர்களை பணியாற்றுகின்றேன். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் மாறுவார்கள் என வார்டன் டாஃபி பதிலளித்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கனடாவின் ஊழியத்தில் தலைவராக ஊழியம் செய்ய எனக்கு சந்தர்ப்பம் இருந்தது. ஆசீர்வாதம் தரித்திருப்பவர்களுக்கு மிக்க குறைவு இருந்த ஒரு கிளை அங்கியத்திலிருந்து கிளைகளை தலைமை தாங்க எங்களிடம் எப்போதும் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அங்கே தலைமை தாங்க கிளை அங்கத்தினர் ஒருவர் தமக்கு அவசியம் என நான் ஒரு பலமான உணர்த்தலை பெற்றேன். கிளை ஆரோனிய ஆசீர்வாதத்தில் ஒரு உதவிக்காரராக இருந்த ஒரு வயது வந்தவர் எங்களிடம் இருந்தார். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு முன்னேற்பட்ட பொதுவான அளவிற்கு அவர் கலந்து கொள்ளவோ பங்கேற்கவோ இல்லை. அவரை கிளை தலைவராக அழைக்க நான் உணர்த்தப்பட்டேன். அவருடன் ஒரு நேர்கணால் கண்ட அந்த நாளை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். கிளையின் தலைவராக அவரை அழைக்க கர்த்தர் என்னை உணர்த்தினார் என நான் அவரிடம் சொன்னேன். அவரை பக்கமிருந்து பலத்து எதிர்பார்க்கும் அந்த மனிதனுக்கு ஒரு புதிய நாளில் ஆரம்பமாக அது இருந்தது. அவருடைய வாழ்க்கை சீக்கிரமே ஒழுங்குபடுத்தப்பட்டு கற்பனைகளை படி வாழ அவருக்கு எதிர்பார்க்கப்பட்டதை போல் அவர் வாழ்வர் என்று எனக்கு உறுதியளித்தார். ஒரு சில சமயங்கள் ஒரு மூப்பராக அவர் நியாயம் செய்யப்பட்டார். இறுதியாக அவரும் அவரது மனைவியும் குடும்பமும் ஆலயத்திற்கு சென்று முத்திரைக்கப்பட்டார்கள். அவர்களது பிள்ளைகளும் ஊழியர்களை செய்து கர்த்தரின் ஆலயத்தில் திருமணம் செய்தார்கள். சில சமயங்கள் அவர்கள் தேவை உள்ளவர்களா என்று மதிப்புள்ளவர்களா நாம் நமது சகோதரர்கள் அறிவைப்பதை அவர்கள் அர்ப்பணிப்பார்கள் என ஒரு படி எடுத்து வைத்து முழு ஊழியம் உள்ளவர்களாக அவர்களுக்கு உதவும். வயது வேறுபடி ஆசீர்வாதத்தை தரித்திருப்பவர்களுக்கு இது நிஜமானது. அவர்களுக்கு வாழ வேண்டியபடி வாழ அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பது நமது கடமை. அவர்களுடைய குறைபாடுகளிலிருந்து வெளியே வர நாம் அவர்களுக்கு உதவலாம். அவர்கள் இப்போது இருக்கிற மாதிரி மக்களை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் சாட்சிகளை அவர் பெறும்போது அவர்கள் எப்படியா இருப்பார் என்பதை பார்க்கும் திறமையை நாம் வளர்த்து கொள்ளலாம். கோலராடுவின் டெல்வில் ஒரு கூட்டத்தில் நான் ஒரு சமயம் கலந்து கொண்டு 10,000 அடிகள் மேல் ஒரு உயரத்தில் டெல்விலோ அமைந்திருந்தது. அது உயரமான இடமாயிருந்ததால் அது குறிப்பிட்ட கூட்டம் எனக்கு நிறைவிக்கிறது. ஆனால் அந்த மாலையில் நடந்த ஒன்றிலும் அது எனக்கு நினைவிருக்கிறது. ஆசீர்வாதத்தை தரித்திருத்த ஒரு சிறிய எண்ணிக்கையிலோர் அங்கிருந்தனர். கனடாவில் ஊழியத்தைப் போலவே எப்போதுமாய் இருப்பதைப் போல் அந்த கிளை ஒரு ஊழியக்காரர்களால் தலைமை தாங்கப்பட்டது. அந்த இரவு ஒரு அழகான கூட்டம் இருந்தது. ஆனால் இறுதி பாடலை நாங்கள் பாடிக்கொண்டிருந்த போது ஒரு உள்ளூர் கிளை தலைவர் தலைமை தாங்குவராய் இருக்க வேண்டும் என உணர்த்தல் எனக்கு வந்தது. ஊழிய தலைவர் பக்கம் திரும்பி நான் கேட்டேன், தலைமை தாங்க இங்கே யாராவது ஒரு உள்ளூர் மனிதர் இல்லையா? எனக்கு தெரிந்து யாரும் இல்லை, அவர் பதிலளித்தார். அந்த பாடல் பாடிக்கொண்டிருப்ப போது முதல் 3 வரிகளை அமர்ந்திருந்த ஆண்களை நான் கவனமுடன் பார்த்தேன். சகோதரிகள் ஒருவர் பக்கம் என் கவனம் திரும்பியதாக தோன்றியது. கிளை தலைவராக அவர் பணியாற்ற முடியாதா? ஊழிய தலைவரிடம் நான் கேட்டேன். எனக்கு தெரியாது, ஒருவேளை அவரால் முடியும் என அவர் பதிலளித்தார். நான் சொன்னேன், தலைவரே, அவரை நான் பக்கத்து அறைக்கு அழைத்து சென்று அவரை நேர்கண்ணால் காண்கிறேன். இறுதி பாடலுக்கு பின்னர் நாங்கள் திரும்பி வரை நீங்கள் பேசுங்கள். நாங்கள் இருவரும் அறைக்கு திரும்பி வந்த போது ஊழிய தலைவர் அவருடைய சாட்சியை முடித்தார். புதிய கிளை தலைவராக சகோதரின் பெயரை நான் சமர்ப்பித்தேன். அந்த நாளிலிருந்து லெட் வில்லோ கோலராடோவில் அங்குள்ள கிளையை ஒரு உள்ளூர் அங்கத்தினர் நடத்தி கொண்டிருக்கிறார். சகோதரரே, அதே கொள்கை இன்னமும் அங்கத்தினர்களில் இல்லாதவர்களுக்கு பொருத்தம். அவர்களை இருப்பதை போல் மனுஷர்களை பார்க்காதிருப்பவும் அவர்கள் சபையின் அங்கத்தினராக இருக்கும் போது சூசியத்தின் ஒரு சாட்சி. அவர்கள் இருக்கும் போது அதன் போதனைகளை அவர்களின் வாழ்க்கை இணைக்குமாகும் போது அவர்கள் மாற முடியுகிறது. பார்க்கும் திறமையும் நாம் வளர்க்க வேண்டும். முன்பு 1961 ஆண்டில் ஊழிய தலைவர்களுக்காக ஒரு உலக மாநாடு நடைபெற்றது. அந்த கூட்டங்களுக்காக சபையின் எல்லா ஊழிய தலைவர்களும் சால்ட் லேக் சிட்டிக்கு கொண்டு வரப்பட்டார்கள். டொரோனாவில் உள்ள என்னுடைய ஊழியத்திலிருந்து நானும் சால்ட் லேக் சிட்டிக்கு வந்தேன். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் அப்போது பன்னிரவர் குழுமத்தின் ஒரு உதவியாளராக இருந்த என்எல் டேனர் கிரேட் பிரிட்டனில் மேற்கு ஐரோப்பாவில் உள்ள ஊழியங்களில் தலைமை தாங்கி ஆரம்ப கால அனுபவத்திலிருந்து அப்போஸ்தலான திரும்பியிருந்தார். மிக சாதாரண புரிந்த ஊழியக்காரராக இருந்த அவர் நடத்தி எல்லா நேர்கண்களாலும் அவர் சாந்தி சத்தி இருமவரான ஒரு ஊழியக்காரரை பற்றி அவர் சொன்னார். அந்த ஊழியக்காரரை அவர் நேர்கண்ணால் கண்டபோது அவரிடம் கூறினார், நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்த மக்கள் எல்லோரும் அறிமுகப்படுத்தப்பட்ட சபைகள் வந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இளம் வாலிபன் பதிலளித்தான், இல்லை, அவர்கள் எல்லோரையும் நாங்கள் தேடிப்பிடித்தோம். அவருடைய அணுகுமுறையில் என்ன வித்தியாசமாக இருக்கிறது? மற்றவர்களும் முடியாத அத்தகைய சாதனை ஏன் அவரால் முடிகிறது என சகோதரர் டேனர் அவரிடம் கேட்டார். அவர் சந்திக்க எல்லாரையும் ஞானஸ்தானம் கொடுக்க அவர் முயற்சியதாக அவர் வாலிபர் சொன்னார். அவர் கதவை தட்டி ஒரு மனிதன் புகைப்பிடித்து கொண்டு பழைய துணிகளை உடுத்தி கொண்டிருந்த எதிலும் அவர் இல்லாதவராக, குறிப்பாக மதத்தில் ஆர்வம் இல்லாதவராக தோன்றினால் வேறு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் அந்த மனிதனை எப்படி தோன்றம் அளிப்பிருப்பான் தன்னுடைய மனதில் ஊழியக்காரர் கற்பனை செய்து பார்ப்பார் என்பது அவர் சொன்னார். அவருடைய மனதில் 4 முக சவரம் செய்து வெள்ளை சட்டை வெள்ளை கலர் சட்டைகளும். இந்த வழியில் நமது நண்பர்களையும் நமக்கு பரிச்சயமானவர்களையும் நமது அன்றாட வீட்டர்களையும் பார்க்க நமக்கு பொறுப்பிருக்கிறது. மீண்டும் தனிப்பட்டவர்களை அவர்களில் இருப்பதைப் போல மாறாக அவர்கள் மாறப்போகிறபடி அவர்களை பார்க்க நமக்கு பொறுப்பிருக்கிறது. இந்த வழியில் அவர்களை சிந்திக்க உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, நாம் தரித்திருக்கும் இந்த ஆசிரிய உத்தவத்தின் முக்கிய உத்தவத்தை பற்றி சிலவற்றை கர்த்தர் நமக்கு கூறியிருக்கிறார். ஒரு ஆணையோடும் ஒரு உடன்படிக்கையோடும் நாம் அதை பெற்றிருக்கிறோம் என அவர் நமக்கு கூறினார். நாம் பெற்றுக்கொண்ட சகலத்திலும் நாம் நேர்மை உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும், இந்த உடன்படிக்கைகளை முடிவு பரியாந்தம் கை கொள்ள நமக்கு பொறுப்பிருக்கிறது என்றும் அவர் நமக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார். பின்னர் பிதாவிடம் உள்ள சகலமும் நமக்கு கொடுக்கப்படும். நமது இருதயத்திலிருந்து நாம் வைத்திருக்க வேண்டிய வார்த்தை தைரியம், சோதனைக்கு நமது முதுகுகளை காட்ட தைரியம், செய்தியை கேட்க ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்க வேண்டும் என நினைவு கூர்ந்து நாம் சந்திக்கிற யாவருக்கும் சாட்சியில் நமது குரல்களை உயர்த்த தைரியம். இதை செய்ய அநேகருக்கு இது ஒரு எளிதான காரியமில்லை. ஆனால் திமோத்தேயுக்கு சொன்ன பவுலின் வார்த்தைகளை நாம் நம்பலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை பற்றி சாட்சி குறித்து நீ வெக்கப்படாதே. May 1974 சகோதரர் ஜான் எச் குரோபர்குடன் நான் டோங்காவின் தீவுகள் இருந்தேன். டோங்கான் ராஜாவுடன் எங்களுக்கு ஒரு சந்திப்பு இருந்தது. ஒரு சமீபத்திய கூட்டத்தில் நாங்கள் அவரை சந்தித்தோம். பொதுவான நட்புறவை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஆயினும் தாங்கள் போவதற்கு முன் அசாதாரணமாயிருந்த ஒன்றை நான் குரோபர்க் சொன்னார். அவர் சொன்னார், மேன்மை தாங்கிய ராஜா, உண்மையிலே நீங்கள் ஒரு மர்மனாக வேண்டும். அப்படியே உங்கள் குடிகளும் மாற வேண்டும். ஏனெனில் பின்னர் உங்கள் பிரச்சனைகளும் அவர்களுடைய பிரச்சனைகளும் பெரிய அளவில் தீர்க்கப்படும். ராஜா பெரிதாக புன்னகைத்தோடு விட்டு சொன்னார், ஜான், ஒருவேளை நீங்கள் சொன்னது சரியா இருக்கலாம். அக்ரிப்பாவுக்கு முன்னிருந்த அப்போஸ்தலர் பவுலை பற்றி நான் நினைத்தேன். பவுலின் சாட்சிக்கு அக்ரிப்பாவின் பதிலை பற்றி நான் சிந்தித்தேன். நான் கிறிஸ்துவானதற்கு கொஞ்சம் சங்கை நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். ராஜாவிடம் தன் சாட்சியை பகர சகோதரர் குரோபருக்கு தைரியம் இருந்தது. அவருடைய ஊழியக்காரர்களாக கர்த்தருக்கு முழு நேரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்க நமது எண்ணிக்கை இன்றிரவு அநேக ஆயிரக்கணக்கான இருக்கிறார். ஒரு அழைப்பு ஏற்று அவர்கள் தங்களை வீட்டை குடும்பத்தை நண்பர்களையும் பள்ளிக்கூட்டத்தை விட்டு ஊழியம் செய்ய முன்னேற சென்றிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் ஏன்? அவர்கள் இவ்வளவு தயாராக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன்? இவ்வளவு விரும்பி கொடுக்கிறார்கள் ஏன் கேள்வி கேட்டார்கள். ஒரு ஆரம்ப கால அந்த ஒப்பற்ற ஊழியக்காரான பவுலின் வார்த்தைகளை நமது ஊழியக்காரர்கள் பதிலளிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்து கடமை அளிக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாயிருந்த எனக்கு ஐயோ. இவ்வளவு பொருத்தமான எந்த பிரகடனமும் இவ்வளவு கட்டுப்பாடான எந்த பொறுப்பும். 11 சீசருக்கு கலியாவில் அவர் தோன்றிய போது உயிர்த்தெழுதல் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உத்தரவை விட அதிக நேரடியான எந்த அறிவியும் பரிசுத்த வேதங்களில் அடங்கியிருக்கவில்லை. அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்களும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட யாவையும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பிரியாதானும் சகல நாடுகளும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
As it was in the medieval time, missionary work as an identifying feature of the Church of Jesus Christ of Latter-day Saints.
இந்த தெய்வீக கட்டளை அதன் மகிமையான வாக்களிப்போடு இணைந்து காலத்தின் உச்சிலிருந்து போல இன்று நமது காவல் வார்த்தைகளை ஆயிருக்கிறது. ஊழிய பணி பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் ஒரு அடையாளம் காண முடிகிற முக்கியமாயிருக்கிறது. எப்போதுமே அது அப்படியே இருக்கிறது. எப்போதும் அப்படியே இருக்கும். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அறிவித்தார், சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் மேலாக மகத்தானதும் மிக முக்கியமானதான கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. தற்போது தேவனின் இந்த கம்பீர சேனையில் பணியாற்ற கொண்டிருக்கும் முழு நேர ஊழியர்காரர்களே அனைவருக்கும் 2 குறுகிய ஆண்டுகளாக தங்களுடைய முழு நேர பிரயாசனைகள் முடித்துவிட்டு தங்களை வீடுகளுக்கும் அன்பானவர்களிடம் திரும்பி வருவார்கள். அவர்களுடைய இடத்தை நிரப்பப் போகிற சபையின் ஆரோனிய ஆசிரி உத்தவத்தின் பதவிகளை இன்றிரவு காணப்படுகிறார்கள். இன்றிரவு இளம் வாலிபர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள். பணியாற்ற வஞ்சியா இருக்கிறார்களா? பணியாற்ற ஆயத்தமா இருக்கிறார்கள். சகோதர கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பகிர்ந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் அதிகாரம் வருகிறது. நமது வாழ்க்கை தேவனின் தரத்தோடு செயல்படும் போது நமது செல்வாக்கின் குலத்திற்கு ஒருபோதும் அவை துக்கத்தோடு பேசாது. அறுப்பு காலம் சென்றது, கொடைக்காலம் முடிந்தது, நாம் இரட்சிக்கப்படவில்லையா? ஆத்துமாக்கின் பரிபூர்ணமான மெய்ப்பெருக்கும் மனித குலத்துக்கு மீட்ட ஊழியக்காரணமானவர் அவரது தெய்வீக உறுதிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஜனத்தின் மனம் திரும்புதலுக்காக உங்களில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு ஆத்மாவை மட்டுமே என்னிடம் கொண்டு வந்தால் எனது பிதாவின் ராஜ்யத்தில் அவரோடு உங்களில் சந்தோஷம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். இப்பொழுது எனது பிதாவின் ராஜ்யத்துக்கு என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வந்த ஒரு ஆத்மாவுக்கு உங்களில் சந்தோஷம் பெரிதாக இருந்தால் அநேக ஆத்மாக்களை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வருவீர்களானால் உங்களில் சந்தோஷம் எவ்வளவு பெரிதாகும். அவரை பற்றி இந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு எனது சாட்சியை நான் அறிவிக்கிறேன். தேவகுமாரனன் அவர் நமது மீட்புறம், நமது இரட்சிக்கமானவர். ஐக்கியத்தின் கரங்களை நீட்ட தைரியத்தையும் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க பிடிவாதத்தையும் சூஷியத்தை பகிர்ந்து கொள்ள நமது அதிகாரத்தையும் நாம் நிறைவேற்றும் போது நமது பிதாவிடமிருந்து வழிகாட்டுதலை நாட தேவையான தாழ்மையும் நமக்கு இருக்க நான் ஜெபிக்கிறேன். சகோதரரே, பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது.
In the name of Jesus Christ.
Jesus Christ in the name of Amen.